ஓம் சிவாய நமஃ. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு சிவப்பிரகாசம். தலைப்பு: உணர்த்தும் முறை. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
அடுத்த பாடலிலே, இறைவன் அறிவிக்கத்தான் உயிர்கள் எல்லாம் அறிகின்றன, ஆனால் அறிவிக்கின்ற இறைவனை உயிர்கள் எண்ணி பார்ப்பதில்லை. இறைவன் அருளால் உணர்கின்றோம் என்ற பணி உணர்ச்சியும் உயிர்களுக்கு அவ்வளவு எளிதில் வருவதில்லை என்பதை ஓர் ஓமை மூலமாக வைத்து அருமையாக உணர்த்துகின்றார். வாழ்வியல் ஓமை, அருமையான ஒரு வாழ்வியல் ஓமையான பாடல். இது மாதிரி பாடல்களை சாத்திரங்கள்ல காண்பது ரொம்ப அரிது. ரொம்ப அருமையான ஒரு இலக்கிய சுவை மேலோங்க சொல்கின்றார். என்னவென்றால், இரவு நேரத்திலே என்ன செய்கின்றோம், பல்வேறு திட்டங்களை தீட்டுகின்றோம். என்ன மறுநாள் என்னென்ன வேலைகளை பார்க்கணும், பல வேலைகள் இருக்கவங்க இரவிலேயே என்ன பண்ணுவாங்க, ஒரு திட்டமிட்டு வைப்பாங்க, பிளான் பண்ணி வைப்பாங்க. சில டைரிகள் எல்லாம் பிளானிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க, தேதி வாரியா போட்டு பிளானிங் போட்டிருப்பாங்க. அது மாதிரி நாளைக்கு என்ன தேதி, நாளைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கின்றன, காலையில எங்க போகணும், யாரை பார்க்கணும், மத்தியானம் நம்ம பார்க்க யார் வருவா, அது அவருக்கு எந்த நேரத்தை ஒதுக்கணும் இல்லையா. அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நேரப்படி இன்னென்ன வேலையை நடத்தணும்னு சொல்லி இரவுல எல்லாம் திட்டம் வகுத்து குறிச்சு வைக்கும். குறிச்சு வச்சுட்டு மறுநாள் விடிஞ்சு சூரியோதயம் வந்த உடனே திட்டமிட்டபடி எல்லா வேலைகளையும் முடிக்கிறோம். முடிச்சு நான் திட்டமிட்டேன், இன்னைக்கு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சாச்சு, பக்காவா முடிச்சாச்சு, பக்கா பிளானிங், பக்காவான இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாமளே பாராட்டிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஆனா நாம் திட்டமிட்டபடியெல்லாம் செயல்களை முடிப்பதற்கு பெரும் துணையாக கதிரவன் தன்னுடைய பேரொழியை எங்கும் பரப்பி நிற்கின்றான். அதனாலவா நம்மால் எளிதாக முடிக்க முடிந்தது இல்லையா. இரவு நேரத்துல இந்த மின்வெட்டினால ஏன் நமக்கு அவதி வருது, மின்சாரம் இருந்தா என்ன, போனா என்னையா அப்படின்ட்டு இருக்க வேண்டிதானே, முடியவில்லையே. ஏன்னா அங்க துணை செய்ய வேண்டிய ஒளி என்பது இல்லை என்றால், ஒளிதான் ஆதாரம். ஐந்து பொறிகளிலே சிறந்தது கண், அந்த கண்ணுக்கு வியஞ்சகமாக துணை செய்வது ஒளி. இந்த ஒளி இல்லைன்னா அது எல்லா பொறிகளுடைய செயல்பாட்டையுமே பாதிச்சிடும், அந்த கரணம் மனசுக்கும் அது வந்து தளர்ச்சியை உண்டு பண்ணிடும் இல்லையா. எவ்வளவு அவசியமான ஒன்றாகப்படுகின்றது நமக்கு மின் ஒளி. ஏன்னா இரவு நேரத்துல கதிரவன் ஒளி இல்லாத சமயத்துல இன்னொரு ஒளியின் துணை நமக்கு தேவை. பகல் பூரா கதிரவன் இப்படி நமக்கு ஒளியை வழங்குகின்றானே, அதை நாம வந்து நினைச்சு பார்க்கின்றோமா? இல்லை, எல்லாம் நம்முடைய திறமையாலே நடக்கின்றது என்று சொல்கிறோம். பூமி எவ்வளவு பொறுமையாக நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றது, காற்று எவ்வளவு வளமாக எல்லா பக்கமும் நமக்கு வீசி நம்மை காத்து வருகின்றது, ஓரிடத்துலலாம் நம்ம சுவாசிப்பதற்கு ஏற்ப இல்லையா. இப்படி பஞ்ச பூதங்களும், சூரியனும், இரவில் சந்திரனும் இல்லையா, ஆன்மாவாகிய நமக்கு எப்படி உதவி செய்கின்றார்கள். இந்த பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரன்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவுருவம் அல்லவா, அவற்றை உருவமாக கொண்டு அவற்றின் வாயிலாக பெருமான் அல்லவா நமக்கு துணை செய்கின்றார், அவன் அட்டமூர்த்தி அல்லவா. அந்த சந்திர சூரியன் பஞ்சபூதங்களோடு ஆன்மாவாகிய நம்மையும் ஓர் உருவமாக கொண்டு உயிர்குயிராக அவன் விளங்குகின்றானே இல்லையா. இத்தனையும் அவன் செய்வதல்லவா நினைக்காமல் நாம இரவிலே திட்டமிட்டோம், பகலிலே முடித்தோம் என்று மனிதர்கள் எல்லாம் எப்படி நினைக்கின்றார்களோ அது மாதிரிதான் உயிர்களும். உலகியல் வச்சு சொல்லும் போது மனிதர்கள் சொல்லி அதோட விட்டுறலாம், இப்ப தத்துவத்தில் வச்சு சொல்லும் போது அது மாதிரிதான் உயிர்களும். என்ன அப்படின்னா, அந்த இரவு இரவு பொழுது நீங்கி பகல் பொழுது வர்ற மாதிரி ஆணவ மலமறைப்பு நீங்கி இந்த பொறிகளின் சார்பு, அந்த கரணின் சார்பு எல்லாம் கிடைக்கிறது. இது சூரிய ஒளி கிடைக்கிற மாதிரி உணர்த்தக்கூடிய திருவருளும் கூடவே இருக்குது. அந்த திருவருள் இந்த பொறிகள் மூலமாக பலவற்றையும் உணர்த்த எப்படி மனிதர்கள் வந்து பகல் நேரத்துல காட்டுகின்ற சூரிய ஒளியை பத்தி நினைக்காம எல்லாம் தாமே அறிந்ததாக அறிகிறார்களோ, அது மாதிரி உடனிருந்து உணர்த்துகின்ற திருவருளை பற்றி உயிர்கள் சிந்திக்காமல் தாமே எல்லாவற்றையும் உணர்வதாக நினைத்துக் கொண்டு உணர்கின்ற விடயங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றன, உணர்த்துகின்ற பரம்பொருளை சிந்திப்பதில்லை. அதான் தாய்மான சுவாமிகள் அருமையா சொல்வார், உணர்த்தும் உன்னை நாடாமல் உணர்ந்தவையே நாடி இனக்குறும் என் ஏழமைதான் என்னே பராபரமே என்பார். ஏழமைன்னா நம்ம பொருளாதாரத்துல மட்டும் ஏழமை இது பார்க்கிறோம், என்னன்னா ஞானத்துல ஏழமை என்பது என்ன, என்னவென்றால் உணர்த்துகின்றவனை நினைத்தால் அதுதான் செல்வ செழிப்பு. தாய்மான சுவாமி சொல்றார், உணர்த்துபவனை மறந்து அவன் அருளால் உணர்கின்றோமே, உணர்கின்ற உலகப் பொருள்களையே நினைத்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னார். அவற்றோடே நாம் இணக்கம் வைத்திருக்கின்றோம், உணர்த்துவம் கூட இணக்கம் இல்லை இல்லையா. உணர்த்துபவன் அறிவுக்கறிவாக உள்ள இருக்கிறான், ஏன் அவன் ரொம்ப சுக்கமா உள்ள இருக்கிறான், அஞ்செழுத்து மூலமாக அவனை நினைக்கலாம், அஞ்செழுத்தின் விளக்கமாக இருக்கின்ற சாத்திரங்கள் மூலமாக நினைக்கலாம். எல்லாத்துக்கும் மேல அடியார்களுடைய சிவ சின்னங்களில் இருக்கின்றான். அடியார்களோடு இணங்குவது இணங்கினால் அது சிவபெருமானோட இணங்குதல் தான். அதான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து என்றார். இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து, சீரடியார் கூட்டத்தை வைத்தது வந்து அவர்களோடு இணங்குவது மட்டுமல்ல, அதன் மூலமாக தன்னோடு இணங்க வைத்திருக்கின்றான். ஆக உணர்த்துபவனோடு இணங்காமல் நாம் உணர்ந்த இந்த ஐம்புலன்களோடு மட்டுமே இணங்கி இருக்கிறோம். இது எப்படிப்பட்ட ஏழமை தாய்மான சுவாமி சொல்ற. ஆகையினாலே இங்கே அருமையா சொன்னார், இருள் நனி இரவிதான் வந்து எரித்தலும். இரவிதான் வந்து இருள் நனி எரித்தலும். இரவி ரவின்னு சொல்றோம் இல்லையா, பிள்ளைங்களுக்கு ரவின்னு பேர் வைக்கிறோம். ரவி தமிழ்ல ரா மொழி முதல் வராது, அதனால ஈனா சேர்த்து இரவிங்கிறோம். ரவி என்பது சூரியன். இரவிதான் வந்து சூரியன் தான் உதயமாகி இருள் இருட்டை நனி எரித்தலும் நன்றாக போக்குதலும். நனினா நன்றாக மிகுதியாக, இருட்டை நல்லா போக்குது இரவி வந்து போக்குதலும். இரவில் என்னும் பொருள் நிலை கண்டு இரவில வகுத்த அந்த திட்டத்தின்படி மாந்தர் பொருந்திடுமாறு போல தத்தம் கடமைகளிலே பொருந்தி செயல்படுதல் போல. அப்ப என்ன, அந்த இரவியினுடைய உதவியை பற்றி எண்ணாமல் தத்தம் வேலைகளில் மட்டும் செயல்படுவது போல. அதான் சூரியனை வணங்கிவிட்டு கடமைகளை தொடங்க வேண்டும் என்று சொல்லி முன்னோர்கள் கருத்து வைத்திருக்கின்றார்கள் இல்லையா. சிவநெறி அவரது அளவுக்கு பக்குவப்படாதவர்கள் அந்த சூரியனே முதன்மையாக்கி வணங்குவார்கள். அப்பர் பெருமான் நமக்கெல்லாம் உணர்த்துகின்றார், அருக்கணாமான் அறநூறு அல்லனோ. சூரியனுக்கும் அந்தரியாமையாக இருக்கின்ற சிவபெருமானை அங்க நம்ம அவர் அங்கு அந்தரியாமையா இருப்பதாக நினைத்து சூரியனை வணங்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஏன்னா அவன் கொடுக்கின்ற அந்த ஒளி கொடையினால் தான் நம்முடைய வேலைகள் எல்லாம் செம்மையாக நடைபெற இருக்கின்றன. ஆகையினாலே அப்படி இரவில் எண்ணிய பொருள் நிலை கண்டு மாந்தர் பொருந்திடுமாறு போல மருள் நிலை எங்கும் நீங்க. ஆணவ மறைப்பு நம்ம போற இடத்துல எல்லாம் ஆணவ மறைப்பு நீங்கி இருக்குது. அதனால அங்க உள்ள உருவங்களை பார்க்கிறோம், ஓசையை கேட்கிறோம் இல்லையா, அங்க என்ன உணவு வழங்கப்படுதோ அதெல்லாம் சுவைக்கிறோம். ஏன்னா மலமறைப்பு பெருமான அருளால நீங்கி இருக்குது இல்லையா. அதை நம்முடைய ஆற்றலால ஒரு சிறிது கூட நீக்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா நாம கண்ணு மாதிரின்னு சொல்லியாச்சு, நாமெல்லாம் கண்ணு மாதிரின்னு ஆசிரியர் பலமுறை சொல்லிட்டார். கண்ணு காணந்தன்மை உடையதுதான், ஆனா சூரிய ஒளி காட்டினாதான் காணும். இருளில் அகப்பட்டது என்று சொன்னால் சூரிய ஒளி வந்து இருளை போக்குனாதான் அது இருளிலிருந்து விடுபட முடியும். அந்த இருளின் மறைப்பை ஒரு சிறிது கூட போக்கும் ஆற்றல் கண்ணுக்கு கிடையாது. ஒரு சிறிதளவு போக்கணும்னா ஒரு தீக்குச்சியாவது பொருத்தணும், ஒரு சின்ன மெழுகுவர்த்தியாவது எரியணும். அந்த ஒளிக்கு தான் கொஞ்சமாவது போக்குற ஆற்றல் உண்டு. கண்ணு மட்டும் போக்கணும்னு முயன்றால் ஒரு சிறிது கூட போக்கிக் கொள்ள முடியாது. அந்த கண்ணு மாதிரிதான் நாம, இருள் மாதிரிதான் நம்மகிட்ட இருக்கிற ஆணவமலம். ஆக ஒரு சிறிது போக்கணும்னா திருவருள் திருவதான சக்தியா இருந்து பொறிகரணங்களை சேர்க்கணும், ஒரு பொறிகரணம் வாயிலா உணர்த்தணும். அப்பதான் சிறிதளவாவது மலமறைப்பு நீங்க இருக்கும். இப்போ அதான் நிலைமை. முற்றிலும் நீங்கணும்னா அந்த சத்திரி பாதா நமக்கு நிகழணும், திருவருள் வீழ்ச்சி நிகழணும், மறைப்பு முற்றிலும் நீங்கும். மற்றபடி நம்மால ஒரு சிறிது கூட நீக்கிக் கொள்ள முடியாது. கண்ணால இருளின் மறைப்பை ஒரு சிறிது கூட நீக்கிக் கொள்ள முடியாது போலத்தான் நம்மால மலமறைப்பை ஒரு சிறிது கூட நீக்கிக் கொள்ள முடியாது. அப்படி நம்மால் ஒரு சிறிது கூட நீக்கிக் கொள்ள முடியாத அந்த ஆணவமலமானது இப்போது சிறிதளவு நீங்கி இருக்கிறது என்று சொன்னால் இப்போ அவனுடைய உபகாரத்தை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், அவனுடைய கருணையை நாம அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், கணந்தோறும் அனுபவித்து வருகின்றோம். அதான் உணர்த்தாயேல் கணத்தும் உணரும் வகை காணே, உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணே. கணந்தோறும் அவனுடைய அருளை நம்ம பயன் கொண்டுதான், அருளின் பயனால் தான் அறிந்து வருகின்றோம். ஆகையினாலே அந்த சிந்தனை இல்லாமல் எப்படி மனிதர்கள் சூரியனை பற்றிய சிந்தனை இல்லாமல் தாமாகவே எல்லாவற்றையும் செய்வதான் நினைக்கின்றார்களோ அது மாதிரிதான் கணந்தோறும் உணர்த்துகின்ற அந்த கருணையை நினைக்காமல் தாமாகவே எல்லாம் அறிவதாக உயிர்களை அறிந்து வருகின்றன. ஞாலத்து அறிந்தவாறு அறியுமன்றே. ஞாலம்னா உலகம், அது உலகத்தில் உள்ள மனிதர்கள்னு பொருள்படும். உலகத்தில் உள்ள மனிதர்கள் எப்படி சூரியனின் உதவியை எண்ணி பார்க்காமல் தாமாக எல்லாம் செய்வதாக நினைக்கிறார்களோ அது போலத்தான் உயிர்களும் உடனிருந்து உணர்த்துகின்ற இந்த சிவஞான சூரியனை எண்ணி பார்க்காமல் தாமாக எல்லாம் அறிவதாக நினைக்கின்றார்கள். தம்மை அறிபவன் செய்பவன் என்ற நிலையிலே வைத்துக் கொள்கின்றார்கள் என்று அருமையாக கூறுகின்றார். நீ அடுத்த திருப்பாடலிலே சொல்கின்றார், இப்படி உயிர்கள் தமக்கு உணர்த்துகின்ற திருவருளை உணராமல் இருப்பது எது போல இருக்கிறது தெரியுமா? கருவிகரணங்களின் செயல்பாடு போல இருக்கிறது. கருவிகரணங்கள் தான் தம்மையும் அறியாது, தம்மை செலுத்தக்கூடிய உயிரையும் அறியாது. அதுபோலவே உயிர்களும் தம்மையும் அறியாமல் தம்மை செலுத்தக்கூடிய திருவருளையும் அறியாமல் இருக்கின்றன. ஆனா கருவிகரணங்கள் மாதிரி இப்படி உயிர் இருக்கலாமா? கருவிகரணங்கள் தம்மை அறியாமல் இருப்பதில் எந்த இழுக்கும் இல்லை. அவை ஜடம், அவை எப்படி தம்மை அறியும்? தம்மை செலுத்துகிற திருவருளையும் தம்மை செலுத்துகின்ற உயிரையும் அவை எப்படி அறியும்? ஜடமாச்சே. ஆனா கருவிகரணங்கள் தம்மை அறியாமல் இருப்பதோ செலுத்துகின்ற உயிரை அறியாமல் இருப்பதிலோ தவறு இல்லை. அவற்றால் அவ்வளவுதான் முடியும், அவை ஜடம். ஆனா சித்து பொருளாகிய உயிர்களும் அந்த ஜட பொருளாகிய தத்துவங்கள் மாதிரி தம்மையும் அறியாமல், தம்மை செலுத்தக்கூடிய திருவருளையும் அறியாமல் உலக அறிவு மட்டும் பெற்று இருக்கின்றனவே இல்லையா? இதுல எல்லா வகையினரும் அடங்கிடுறாங்க. எல்லாருக்கும் பொருந்த மாதிரி சொன்னாங்க. என்ன, ஒரு நிலையில எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்வார்கள். என்னன்னா மரணம்னு வந்த பிறகு அப்புறம் அறிவாளின்னு என்ன இருக்கு, மூடன் என்ன இருக்கு, பணக்காரன் என்ன இருக்கு, ஏழைன்னு என்ன இருக்கு என்று சொல்வார்கள். ஆனா நம்ம ஞானாசிரியர்கள் மரணத்துல மட்டுமில்ல, வாழும் போதே கூட அறிவாளி, மூடன் இல்லையா, மேதை, மூடன், பணக்காரன், ஏழை, வீரன், கோழை, எல்லாரும் ஒரே தரத்துக்கு வந்துடுறோம். வாழும் போதே, உயிரோடு வாழும் போதே இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்ன அப்படின்னா, தன்னையும் அறியாமல் தம்மை செலுத்தும் திருவருளையும் அறியாமல் இருக்கின்றார்கள். அந்த வகையில எல்லாரும் ஒண்ணுதானே என்கின்ற பேருண்மையை சொல்கின்றார்கள் நம்ம நூல்கள் சொல்கின்றன இல்லையா? அதத்தான் அஞ்சாம் சூத்திரத்துல மெய்கண்டார் அருணந்தி சிவாச்சாரியெல்லாம் சொன்னார். இங்க சூத்திர பாகுபாடு என்பதை உமாதி சிவம் அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. இருந்தாலும் ஒரு சார் உரையாசிரியர்கள் சூத்திர பாகுபாடும் காட்டுவதுண்டு. அதிகார பாகுபாடு பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் இருக்குது. அதுல உணர்த்தும் ஒரு மேல சொல்றாரு என்னன்னா, அறியக்கூடிய அந்த கரணங்கள் வாயில்களாகிய ஐம்பொறிகள் எல்லாம் உயிர்களை செலுத்தப்பட்டு அறிகின்றன. ஆனால் தம்மையும் அறிய மாட்டா, தம்மை செலுத்தும் உயிரையும் அறிய மாட்டா. அதுபோலத்தான் உயிர்களும் அறிந்திடும் தம்மையும் அறிவதில்லை, செலுத்தக்கூடிய திருவருளையும் அறிவதில்லை. உயிர்களின் முன்வினை என்ன, அதுக்கு ஏற்ப எதை அறிவிக்க வேண்டும், என்ன அனுபவத்தை ஊட்டினால் உயிர் செம்மைப்படும் என்பதையெல்லாம் முதல்வனே அறிந்து வைத்து இந்த உயிருக்கு கொடுத்து வருகின்றான். நமக்கு எது நல்லது நல்லதுன்னு அவன் தெரிஞ்சு 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 கொடுக்கறான். நமக்கு எது நல்லது நமக்கு தெரியாது, அவன் தான் தெரியுது அப்படின்னா அவன் உணர்த்துறான்னு அர்த்தம். இதுதான் நல்லது, இந்த அனுபவம் தான் நல்லதுன்னு சொல்லிதான் நம்ம இங்க கூடியிருக்கிறோம். கூடியிருக்கிறோம், இதான் நல்லதுன்னு கூடியிருக்கிறோம்னா அவன் நமக்கு உணர்த்தி இருக்கின்றான் இல்லையா? உணர்த்தினால் அதை பிடித்துக் கொள்வர்களுக்கு தான் அவன் உணர்த்துவான். எல்லாருக்கும் உணர்த்தினான், எல்லாரையும் வர வச்சானா இல்லையா? அதை உணர்ந்தால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உணர்த்துவான் இல்லையா? அதனால உயிருக்கு தனக்கு எது நல்லது, எந்த காலத்துல எது அறிவது உகந்தது என்பதெல்லாம் தெரியாது. அதை தெரிந்து முதல்வன் தான் உணர்த்தி வருகின்றான். உயிர்கள் தம்மையும் தமக்கு உணர்த்தும் முதல்வனையும் அறியாமல் இருக்கின்றன. ஆகவே அறிந்திடும் மனாதிவாயில் ஆனவை அவன்தனாலே அறிந்திடும். அறிந்திடும் மனாதிவாயில்னா விடயங்களை அறிந்து வரும் மனாதி. மனாதினா மனம் முதலியவை அந்த கரணங்கள். வாயில்னா ஐம்பொறிகள், ஞானேந்திரியங்கள். இவையெல்லாம் அவன்தனாலே அறிந்திடும். அவன் சொன்னது ஆன்மாவை, ஆன்மாவால் செலுத்தப்பட்டு அறிந்திடும். என்றும் ஒன்றும் அறிந்திடான். என்னாலும் தம்மையோ தம்மை செலுத்துகின்ற ஆன்மாவையோ அறிய மாட்டான். ஒன்றும் அறிந்திடான்னா தம்மையும் ஆன்மாவையும் அறிய மாட்டான். அவை போல் யாவும் அறிந்திடும் அறியும் தன்மை அறிந்திடான். என்னன்னா இந்த மனாதிகளைப் போலவும் பொறிகளைப் போலவும் தான் உயிர்களும் என்ன செய்யும், தத்தமக்குரிய விடயங்களை அறியும். ஆனால் அறியும் தன்மை அறிந்திடான். தான் அறிகின்ற முறை எப்படி, திருவருள் இவற்றின் வாயிலாக தனக்கு உணர்த்துகிறது என்பது அறியாது. தன்னையும் அறியாது இந்த ஆன்மா, தனக்கு கருவிகள் வாயிலாக திருவருள் உணர்த்தி வருகிறது என்பதையும் அறியாது. அறியும் தன்மை அறிந்திடா. கண்மத்தொன்மை அறிந்து அவை நுகருமாறும் அருளுவன் அமலன் தானே. கண்மத்தொன்மை, தொன்மைனா பழமை. எந்த பிறவியிலையோ செய்த ஒரு வினையையும் முதல்வன் தான் ஞாபகம் வச்சு அந்த வினைக்கு பலன் ஊட்டுவதற்கு இதுதான் ஏற்ற சமயம். எப்பமோ செய்த ஒரு புண்ணியம் அதை முதல் உயிர் உயிரே மறந்திருக்கும். அதை நினைத்து திருவுள்ளத்தில் கொண்டு நினைவிற்கொண்டு எம்பெருமான் தான் ஊட்டுகின்றான் அந்த பலனை. கண்மத்தொன்மை அறிந்து அவை நுகருமாறு, அந்த உயிர்கள் அந்த கண்ம பலனை அனுபவிக்குமாறு அருளுவன் அமலன் தானே. அமலனாக சிவபெருமான் தான் அந்த கண்ம பலனை ஊட்டுகின்றான் என்று அருமையாக சொன்னார். ஆகவே அன்பர்களே, உணர்த்தும் தன்மை என்பது இந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது. ஆகவே உணர்த்தும் தன்மை சொன்னார். 63வது திருப்பாடலிலே தொடங்கி இந்த 67வது திருப்பாடல் வரை உணர்த்தும் தன்மை. எம்பெருமான் தான் கருவிகள் வாயிலாக உயிர்களுக்கு உணர்த்துகின்றான். உணர்த்தாமல் உயிர் உணர முடியாது என்பதை மிக அருமையாக விளக்கி தெரிவித்திருக்கின்றார். ஆக இந்த பாடலின் மூலம் பெரிய விழிப்புணர்வை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். கருவிகரணங்கள் தம்மையும் செலுத்துகின்ற பொருளையும் அறியாமல் இருக்கலாம், அவை ஜடம் ஜடப்பொருள் அப்படி இருக்கலாம். ஆனால் நம்ம சித்து பொருளாக இருந்தாலும் வேறு எத்தனையோ அறிவுகளை எல்லாம் பெற்றிருந்தாலும் இல்லையா, நம்மையும் நம்மை செலுத்துகின்ற முதலுனே அறியாமல் இருக்கின்றோமே இல்லையா. ஆகவே அதை அறிய வேண்டாமா என்று ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தை அறிய வேண்டுமேங்கிற ஒரு ஆதங்கத்தை தூண்டக்கூடிய இதெல்லாம் அஞ்சாம் சூத்திர இடம். முதல் நூல் வழி நூல்ல அஞ்சாம் சூத்திரம் ரொம்ப முக்கியமான சூத்திரம். அது அந்த ஒரு நிலையை இங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார். ஆகையினாலே தன்மையும் தலைவனையும் உணர்ந்தவர்கள் மெய்கண்டாரே அவர்களுக்கு தான் முதல்ல வணக்கம் வைக்கிறார். அவையடக்கத்துல தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை மெய்கிறார்ங்கிறார். இப்ப சைவத்திலேயே அந்த முடிவான நோக்கம் தம்மையும் உணர்தல் தலைவனையும் உணர்தல் தான். அதை பார்த்து கொண்டு பிறகு அடுத்து உள்ள ஞான வாய்மை பொங்கொழி ஞான வாய்மை அதன் பயன் என்று இரண்டு செய்திகள் இருக்கின்றன, அவற்றை பார்க்க இருக்கின்றோம்.